ஆதியாகமம் அத்தியாயம் 32. யாக்கோபு பயணம் செய்யும்போது தேவதூதர்கள் அவனைச் சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களைக் கண்டபோது, இது தேவனுடைய படை என்று சொல்லி அந்த இடத்திற்கு மகனாயீம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோமின் எல்லையாகிய சேயீர் தேசத்திலிருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடம் போவதற்காக ஆட்களை வரவழைத்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடம் போய், நான் இதுவரை லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உண்டென்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும், உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுவதற்கு கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து கலக்கமடைந்து, தன்னிடத்திலிருந்த மக்களையும் ஆடுமாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாகப் பிரித்து, ஏசா ஒரு பகுதியைத் தாக்கி அதை அழித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள முடியும் என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லியிருக்கிற யெகோவாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா உண்மைக்கும் நான் எவ்வளவேனும் தகுதியுள்ளவன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் தாக்குவான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருகச் செய்வேன் என்று சொன்னீரே என்றான். அன்று இரவு அவன் அங்கே தங்கி, தன்னிடம் உள்ளவைகளில் தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமதியாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டுக் கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர்களிடம் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்படைத்து, நீங்கள் ஒவ்வொரு மந்தைக்கும் முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்பாக ஓட்டிக்கொண்டு செல்லுங்கள் என்று தன் வேலைக்காரர்களுக்கு சொல்லி, முதலில் போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னைக் கேட்டால், நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்களுக்கு பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த விதமாகவே அவனிடம் சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்களுக்கு பின்னே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திவிட்டு, பின்பு அவனுடைய முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் மீது தயவாயிருப்பான் என்றான். அந்தபடியே வெகுமதிகள் அவனுக்கு முன் போனது. அவனோ அன்று இரவில் முகாமிலே தங்கி, இரவில் எழுந்திருந்து தன்னுடைய 2 மனைவிகளையும் 2 மறுமனையாட்டிகளையும் 11 மகன்களையும் கூட்டிக்கொண்டு யாப்போக்கு என்ற ஆற்றை அதன் ஆழமில்லாத பகுதியில் கடந்தான். அவர்களையும் தனக்கு உண்டான அனைத்தையும் ஆற்றை கடக்க செய்து அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது ஒரு மனிதன் பொழுது விடியும் வரை அவனுடன் போராடி அவனை மேற்கொள்ள முடியாததைக் கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவருடன் போராடும்போது யாக்கோபின் தொடைசந்து சுளுக்கிற்று. அவர், என்னை போகவிடு, பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடமாட்டேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதர்களோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்குத் தெரிவிக்கவேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தைக் கேட்பதென்ன என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாகக் கண்டேன், உயிர் தப்பிப் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலைக் கடந்து போகும்போது சூரியன் உதயமானது. அவனுடைய தொடை சுளுக்கியதாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைசந்து நரம்பைத் தொட்டதால் இஸ்ரவேல் வம்சத்தார் இந்த நாள் வரைக்கும் தொடைசந்து நரம்பை சாப்பிடுகிறதில்லை.